இறைவன் முன்பாக நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் நன்மையான பலன்களை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அவன் முன்பாக நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் நம்முடைய பேச்சுக்களும் முறையான பேச்சுக்களாகவும் நியாயமான செயல்களாகவும் எண்ணங்கள் உட்பட பிரித்தறிந்து உணர்ந்து நன்மையின் பக்கம் உறுதியாக நம்முடைய எண்ணங்களை நிலைப்படுத்திக் கொண்டவர்களாகவும் நாம் வாழ வேண்டிய கடமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். பிறந்தது முதலாக இறக்கும் வரையில் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சீராக வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணங்களுக்கு மாறு செய்ய வேண்டாம். எண்ணங்களில் தீமைகள் இருக்க வேண்டாம். எண்ணங்களில் நயவஞ்சகம் இருக்கக்கூடாது. பொய்களும் அங்கு இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கின்றேன் என்று நம்முடைய தொழில்களில் நாம் முனைகின்றோம். சொந்தமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். இன்னும் நம்முடைய நன்மைகளுக்காக வேண்டி தேர்தலிலும் நான் இறங்குகின்றேன், என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன். எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி, அல்லது ஒரு திருமணம் செய்தாலும் சரி, நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன். உலகத்தில் உள்ள அவ்வளவு பேருக்கும் இது ஒரு வழிமொழியாக இருக்கிறது. பிறந்த நாள் வந்தாலும் சரி, வாழ்த்துகின்றேன், உங்களுடைய வாழ்க்கையை நன்மை நன்மையாக இருக்கட்டும் என்று ஒருவருக்கொருவர் நற்செய்தி கூறுவதும் ஆசீர்வாதம் செய்து கொள்வதும் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. இவையெல்லாம் சரிதான. நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகின்றேனா? நான் வாழப்போகின்றேனா? பிறருடைய ஆசீர்வாதம் என்னை வாழ வைக்குமா? இவையெல்லாம் நம்முடைய மனதில் கேட்க வேண்டிய கேள்விகள். ஒவ்வொரு விஷயத்திலும் அங்கு கேள்விகள் நிலைத்திருக்க வேண்டும். சரியா தவறா, அவ்வளவுதான். இந்த போக்குகள் நியாயமா அநியாயமா, இது பெருமைக்குரியதா அல்லது பணிவுக்குரியதா, நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டி நமக்கு மனதை இறைவன் அமைத்திருக்கின்றான். யார் மனதை உபயோகிக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய உதவி என்றென்றும் ஒவ்வொரு மூச்சிலும் பாதுகாப்பும் சேர்ந்திருக்கின்றது. இந்த பாதுகாப்பையும் உதவியையும் நம்முடைய வாழ்க்கைக்கு அழகான பாதைக்கான வழிமுறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் என்னை படைத்துக் கொண்டேனா என்ற அந்த எண்ணத்திற்கு முதலில் வர வேண்டும். இல்லை, என் பெற்றோர்களை படைத்தது யார்? நிச்சயமாக அவர்களுடைய பெற்றோர்களும் இல்லை. மனிதனை படைத்தது யார்? நிச்சயமாக அவன் இறைவன். அந்த படைத்த இறைவன் தான் தான் உங்களுக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய இறைக்கு உரியவன் என்பதை நம்முடைய மனதில் அமைத்திருக்கின்றான். பெரும் துன்பமான சூழ்நிலைகளின் போது நாம் நிச்சயமாக கடவுளே, தெய்வமே, இறைவனே என்று திரும்புகின்றோம். ஆனால் அந்த துன்பத்தை நீக்கிவிட்டால் எதற்காக நாம் அவனை அழைத்தோமோ அதனை மறந்துவிட்டு சுகபோகங்களில் ஆகின்றோம். நம்முடைய மனச்சேவின் பால் நாம் அடைகின்றோம். இங்கு நமக்கும் இறைவனுக்கும் இடையே விரிசல் ஏற்படுகின்றது. அந்த விரிசல் மிகவும் பெரிய பிளவாக ஆகிவிட்டால் நாம் அவனை மறந்துவதற்காக ஆகிவிடுகின்றோம். இப்பொழுது இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு வேறு ஒரு துன்பம் வருகிறது. நிச்சயமாக நமக்கு சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் ஒவ்வொரு பொழுதிலும் காலத்தவணையின் பிரகாரம் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு முறை ஒரு தவறு வரும் பொழுது ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கின்றேன். ஒரு முறை நான் தவறு நேரும் பொழுது பின்னர் அந்த தவறுகளுக்கு திருந்தாத வரையில் ஒரு காலம் நமக்காக அனுமதிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் ஒரு துன்பம் ஏற்படுகின்றது. கவலைகளும் வேதனைகளும் பயமும் துன்பங்களும் அடுக்கடுக்காக நமக்கு ஒரு சோதனைகளாக வருகின்றன. முடிந்தால் உங்களுடைய மனதில் இப்படி கவலையை நீக்கிக் கொள்ளுங்கள். இந்த கவலை உங்களுடைய நாளைய வாழ்க்கையை பற்றிய செய்தி. இதற்குரிய ஒரு சூழ்நிலை உங்களுக்காக உருவாகி இருக்கின்றது. எனவே நீங்கள் சிந்தித்து உணர்வதற்கு தகுதி கிடைத்தவர்களாக இருப்பின் சிந்தித்து உணர்வுகள். உங்களுக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்றது, பிறருக்கு ஒரு சோதனை ஏற்படுகின்றது. சோதனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. அப்படியானால் சோதனைகள் நீங்கள் உங்களை சோதித்து பார்த்துக் கொள்வதற்காக வேண்டி அமைக்கப்படுகிறது. தவிர இறைவன் நம்மை பற்றி முழுதுமாக அறிந்திருக்கின்றான். நமக்கு ஒவ்வொரு நாளும் தடைகள், என்னுடைய காரியங்களில் சங்கடங்கள், பிறர் மூலமாக தொல்லைகள், இன்னும் நான் எதிர்பார்க்காத பிரச்சனைகளையும் ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கின்றேன். அவையெல்லாம் எனக்கு பழகிவிட்டன. இவற்றையெல்லாம் நான் தாங்கிக் கொள்வதும் பின்னர் இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று விட்டுவிடுவதும் நமக்கு பழக்கமாகிவிட்டது. மனதிற்கு ஒரு குறை ஏற்படும் பொழுது அந்த குறைகள் இருக்கக்கூடாது என்று இறைவனுடைய வாக்கு. உங்களுடைய மனம் எதனை விரும்புகின்றதோ அதன்பால் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சத்தியத்தின் அடிப்படையை கொண்டு அங்கு அமைகின்றது. உங்களுடைய தேவைகள் அவ்வளவும் அவன் உங்களுக்கு அறிவிப்பதன் காரணமாக அந்த தேவைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய மனதில் ஒரு தேவை ஏற்படுகிறது என்றால் இன்றைக்கு அந்த தேவையை இறைவன் அமைக்கின்றான். இறைவனை பற்றி நம்முடைய எண்ணம் என்ன? இறைவன் நமக்காக படைப்பாளனாக இருக்கின்றான். நம்முடைய தேவைகளுக்காக அவன் படைப்பாளனாக இருக்கின்றான். அந்த தேவையை உங்களுக்காக உருவாக்கிவிட்டு பின்னர் உங்களுக்கு அறிவிக்கின்றான், இது உங்களுடைய தேவை என்று. சுகமாக வாழுங்கள், மனதுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழுங்கள். மனதுக்கு எந்த துன்பமும் தீண்டாத வாழ்க்கையை வாழுங்கள். எந்த கஷ்டமும் இல்லாத வாழ்க்கை வாழுங்கள். மனதுக்கு கேடான வாழ்க்கை வாழ வேண்டாம். எது எனக்கு பிடிக்காதோ அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று விரும்புகின்றேன். எது எனக்கு அழகானதோ அது வேண்டும் என்று விரும்புகின்றேன். இவ்வளவுதான் உங்களுக்காக பிரித்தறியக்கூடிய செய்தி. இவ்வளவுதான் உங்களுக்கு மனதிற்கு பொருத்தமில்லாத வாழ்க்கை கூடாது, மனதிற்கு பொருத்தமான வாழ்க்கை வேண்டும். மனதிற்கு பொருத்தமான வாழ்க்கை வேண்டும் என்றால் மனம் எல்லோருக்கும் சமமானது. நன்மையை நன்மை என்று கூறும், தீமையை தீமை என்று கூறும், அசிங்கத்தை அசிங்கம் என்று கூறும், அழகானதை அழகானது என்று கூறும். இதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லாத வகையில் ஒவ்வொருவருடைய மனதையும் ஒரே தன்மையோடு அமைத்திருக்கின்றான். இதில் சந்தேகமில்லை. இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறோம், நல்ல பேச்சை கேட்க வேண்டும், அவ்வளவுதான். கெட்ட பேச்சை கேட்கக்கூடாது. மனசுக்கு பொருத்தமான பேச்சை கேட்க வேண்டும். மனதிற்கு உறுதி கொடுக்கக்கூடிய பேச்சை கேட்க வேண்டும். மனதிற்கு சமாதானமான பேச்சை பேச வேண்டும், கேட்க வேண்டும். இந்த நாள் எனக்கு நன்மையான நாளாக அமைய வேண்டும். இதெல்லாம் எல்லோரும் மனதில் இருக்கக்கூடிய ஒரே ரகமான செய்தி. இதனை நாம் மாற்றி ஒருவருக்கு ஒன்று மற்றொருவருக்கு இன்னொன்று என்று நாம் மாற்றிக்கொள்வதில்லை. இது மாற்றமாக அமையும் என்றும் நாம் மனதில் கொள்ள முடியாது. நன்மையை கேட்கும் பொழுது அவ்வளவிற்கும் அதே நன்மை தான். சமாதானமான ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது அவ்வளவிற்கும் சமாதான வார்த்தை தான். உணர்ச்சிவசமான பேச்சை பேசும்போது அவ்வளவிற்கும் உணர்ச்சிவசமானது தான். கேளியும் கிண்டலமாக இருக்கும் பொழுது அவ்வளவிற்கும் அது கேளியும் கிண்டலமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த இரண்டில் உங்களுக்கு எது வேண்டும், சுகமானதும் அமைதியானதுமான செய்தி வேண்டுமா, வாழ்க்கை முழுமைக்கும் உங்களுடைய மனதிற்கு பொருத்தமான நன்மையையும் உறுதியையும் அளிக்கக்கூடிய பேச்சு வேண்டுமா, சத்தியத்தை கொண்டு அந்த பேச்சுகள் வேண்டுமா, அல்லது வெறுமனே பேசி கொண்டு போக வேண்டுமா என்பதையும் உங்களுக்கு கேள்விகளாக கேட்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பதில், அழகான பதில் அவ்வளவிற்கும் பொருத்தமானதாக இருக்கும். மனதை இறைவன் அப்படித்தான் பிடித்திருக்கின்றான். இங்கு வரும்பொழுது குளித்துவிட்டு வர வேண்டும், தூய்மையான உடை உடுத்த வேண்டும், கண்களுக்கு அசங்கமாக இருக்கக்கூடாது, அசுத்தமாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் மனதில் இருக்கின்றது, அறிவிக்கொண்டதை வந்தான். ஆக அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கையினுடைய இன்றைய ஆசீர்வாதங்கள், இறைவனுடைய அழகான கட்டளைகள், மனதிற்கு நிறைவான கட்டளைகள். ஆக என் மனதிற்கு நான் பொருத்தமாக வாழ வேண்டும் என்பது இறை கட்டளை. உண்மையோடு நீங்கள் வாழ வேண்டும். என் மனதுக்கு பொருத்தமான வாழ்க்கை என்று இருக்கும் பொழுது உங்களுக்கும் அதே மனம், அதே பொருத்தம் உங்களுக்கும் உண்டு. எனக்கு மட்டும் சுகம் வேண்டும் என்று கேட்கும்பொழுது அவ்வளவு பேருக்கும் நன்கிறது. சமுதாயமே சுகமாக வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். உங்களுக்காக பிரார்த்தனை அங்கு அமைகிறது. அப்படியானால் நான் எனக்கு ஒரு நன்மையை தேடும் பொழுது பிறருக்கு அதில் தீமை இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு லாபத்தை தேடும் பொழுது பிறருக்கு அதில் நஷ்டம் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு சுகத்தை தேடும் பொழுது பிறருக்கு அதில் ஒரு சுகவீனம் இருக்கக்கூடாது. பிறருக்கும் எனக்கும் சுமூகமான ஒரு வாழ்க்கை எனக்கு அமைய வேண்டும். என்னுடைய நன்மைகளுக்கும் பிறருக்கும் அதே நன்மைகள் உருவாக வேண்டும். பிறருடைய நன்மைகளில் எனக்கும் பங்கிருக்கிறது, என்னுடைய நன்மைகளில் பிறருக்கும் பங்கிருக்கிறது. மனதில் இருக்கின்றது அந்த வாழ்க்கை. உங்களுடைய செயல்பாடுகளில் கிடையாது. அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கான திறனையோ அறிவோ பெற்றவர்கள் இல்லை. உங்களுக்காக அந்த வழிமுறையையே உங்களுக்கு இறைவன் உங்களுடைய இயற்கையாக உள்ளத்திலிருந்து அமைக்கின்றான். உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவனுடையது. இறைவனுடன் நான் பொறுப்பேற்படுத்துகின்றேன். ஒருவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சுகமான செய்தி மற்றவர்களுக்கும், உங்களுக்கு மட்டுமல்ல. ஏனென்றால் மனம் சமமானது. மனம் ஒவ்வொருவருக்கும் சமமானது. நன்மையை நன்மை என்று 800 கோடி மக்கள் இருந்தால் அவ்வளோ பேருக்கும் ஒரே நன்மை தான். ஆம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இருக்கும். கெட்டது கெட்டது என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக தான் இருக்கும். துரோகம் இழைக்கக்கூடாது என்று சொல்லும்பொழுது ஆம், துரோகம் இழைக்கக்கூடாது என்று ஒவ்வொருவரும் கூறுவார்கள். நயவஞ்சகம் கூடாது என்று சொல்லும்பொழுது ஆம் கூடாது என்று கூறுவார்கள். அப்படியானால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அது உலக மக்கள் அனைவருக்குமா, உங்களுக்கு மட்டுமா? நான் எனக்கு மட்டும் என்று எண்ணுகின்றேன். இங்கு எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே மிகப்பெரும் ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய உதவியை கொண்டு மட்டுமே வாழ வேண்டும். ஏனென்றால் அந்த 800 கோடி மக்களுக்கும் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தேவை அவர்களுக்கும் உண்டு. இதனை நீங்கள் உங்களுக்கே நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்று இருக்கும் பொழுது 800 கோடி மக்களுக்குமா நீங்கள் நிறைவேற்றுவீர்கள்? நான் எனக்கு மட்டுமே நிறைவேற்றிக் கொள்வேன் என்று நீங்கள் முடியும் பொழுது அதுவும் முடியவில்லை என்பது. உங்களுக்கு மட்டும் என்று நீங்கள் ஆகும் பொழுது 800 கோடி மக்களுக்கும் துரோகமாக ஒரு வாழ்க்கை அமைக்க முடியுமே தவிர உங்களுக்கே அது நன்மையாக நிச்சயமாக அமையும் என்று எண்ணிக்கொண்டு செயல்படுவது ஒரு காலம் அதிகமாக செயல்பட முடியாது, செயல்படக்கூடாது. எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் என்று நன்மையை நான் விரும்புவதெல்லாம் எனக்கு நானே சாபக்கேற்றை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அகிலத்தாருக்கு ஒரே மனம், அதில் ஒரு மனதுக்கு மற்றொரு மனம், ஒருவருக்கு பிடித்தது மற்றொரு பிடிக்காது என்பது கிடையவே கிடையாது. இது ஒரு கடுமையான சோதனை. இரண்டு உங்களுக்கு ஒரு அழகான செய்தி, உங்களுக்கு ஒரு தேவை, உங்களுக்கு எனக்கு ஒரு விருப்பம், அவ்வளவு பேருக்கும் போய் சேர வேண்டும். இது இறைவனுக்கு மட்டுமே தான் முடியுமே தவிர யார் படைப்பானோ அந்த படைப்பானுக்கு அது லேசானது. உங்களுக்கு அது சாத்தியமே கிடையாது. எனக்கு மட்டுமே நான் நன்மை செய்து கொள்கின்றேனே, இன்னும் சாத்தியம் கிடையாது. 800 கோடி மக்களுக்கு விரோதமாக நீங்கள் ஒருவர் நிற்கின்றீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு மட்டுமே தான் அந்த ஒரு எண்ணத்தை அமைத்துக் கொண்டு அதில் வாழ தலைப்படுகின்றன. தீமைகள் என்னைத்தோடு எல்லோருக்கும் போய்விடட்டும், நன்மை அவ்வளவு பேருக்கும் இல்லை எனக்கு மட்டுமே வந்துவிடட்டும். இது நியாயமான போக்கில்லை, சத்தியத்திற்கு விரோதமான போக்காக இருக்கின்றது. இப்பொழுது நாம் இறைவன் விட்டு விலகி இருக்கின்றோம். இது என்னுடைய சோதனை காலமாக ஆரம்பிக்கின்றது. உங்களுடைய மனதில் சுகத்தை உங்களுடைய எண்ணங்களால் அதை தீட்டுப்படுவதாக ஆக்கிவிட்டீர்கள். சுகவினத்தை கொண்டு எனக்கு மட்டும் என்று ஆசைப்படப்படும், நான் அதில் முனையும் பொழுது. இப்பொழுது எனக்கு என்று ஆசைப்படும் பொழுது நீங்கள் ஒரு பொருளாக இறைவனுடைய ஒரு தேவை உங்களுக்காக அறிவித்திருக்கின்றானே, அதை ஒரு பொருளாக பார்த்துவிட்டீர்கள். சுகம் வேண்டும் என்று நீங்கள் இருக்கும் பொழுது பொருளாக பார்க்கின்றீர்கள். சுகம் என்பது பார்க்கக்கூடிய பொருள், அனுபவிக்கக்கூடிய ஒரு உணர்வு, மனதில் அனுபவிக்கக்கூடிய ஒரு உணர்வு. சுகம் வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது அது மனதில் அனுபவிக்கக்கூடிய ஒரு உணர்வு, அது பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. அப்படியானால் அந்த உணர்வு அருவமான அந்த சக்தியிலிருந்து உருவாகின்றது. உங்களுடைய சுற்றுப்புறங்களிலிருந்தும், உங்களுடைய இந்த இயற்கை சூழல்களிலிருந்தும், உங்களுடைய மனதினுடைய இயற்கையிலிருந்தும் அது உங்களுக்காக உருவாகின்றது. அந்த ஒரு நற்செய்தி ஒரு அழகான உயிரோட்டம் உள்ள சக்தியாகும். நீங்கள் விரும்பும் பொழுது அது உருவாக ஆரம்பித்துவிட்டது. அப்படி விரும்பும் பொழுது அனைவருக்கும் அது பொதுவானதுதான் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு விரும்புங்கள் என்றாக. சுகம் வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவ்வளவு பேருக்கும் சுகம் வேண்டும் என்று விரும்புங்கள். யாராவது ஒருவர் ஒரு முடமாக கை கால்கள் இல்லாமல் அல்லது பெரும் கஷ்டத்தோடு இருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு இல்லாமல் அவ்வளவு பேருக்கும் பாவ மன்னிப்பு கேள், உங்களுக்கும் சேர்த்து அவருக்கும் சேர்த்து. ஒரு செகண்ட்ல முடிய வேண்டிய விஷயம் இதெல்லாம். மனதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நான் விளங்க வேண்டும். இது என்னுடைய பிரச்சனை இல்லை, சமுதாயத்தின் பிரச்சனை. சமுதாயம் என்றால் நீங்கள் வாழ்க்கை சமுதாயம் இல்லை, அகிலத்தாரின் பிரச்சனை. இது என்னுடைய நன்மை இல்லை, அகிலத்தாருக்கான நன்மைகள். உங்களுக்காக எந்த ஒரு மூச்சிலும் இறைவனுடைய இந்த இறை தேவை, இறைவனுடைய கட்டளை உங்களுக்குள் இறக்கப்படாமல் இல்லை. ஒவ்வொரு மூச்சிலும் அந்த உயிர் சக்தியானது இறங்குகிறது. நீங்கள் எந்த ஒன்றையுமே உருவமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நாம் அனைவரும் பணம் என்ற ஒன்றை உருவமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். அதில் சுகம் இருக்கின்றது. மனிதர்கள் கண்டுபிடித்த சுகப்பொருள்களை அனைத்தையும் நாம் நம்மளை தேவையாக்கிக் கொண்டிருக்கின்றோம். அது நிச்சயமாக சுகம் இல்லை. ஒவ்வொரு பொருளிலும் கஷ்டம் இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளிலும் அதற்குரிய ஒரு கேடு சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதில் மின்சாரம் இருக்கின்றது, ஒரு கேடு இருக்கின்றது. அதில் வெப்பம் இருக்கின்றது, ஒரு கேடு இருக்கின்றது. ஃபோன் பேசும்போது கூட காது எரியுது, மூளையை தாக்குது. எல்லாமே நாம் வெளிப்படையாக அறிந்திருக்கக்கூடிய சில உண்மைகள். அந்த பொருளை சம்பாதிப்பதற்கு நீங்கள் மனிதர்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும். பணம் சம்பாதிப்பதற்கு மனிதர்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும். எனக்கு மட்டும்தான் என்ற எண்ணம் அங்கு வரும். அவ்வளவும் எனக்கு வேண்டும், மற்றவர்கள் எக்கேடாவது கெட்டுப்போகட்டும் என்ற எண்ணம் வரும். அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்த போதிலும் சரியே, எக்கேடாவது கெட்டுப்போகட்டும் என்ற எண்ணம் வரும். நிச்சயமாக இறைவன் இதை கொண்டு சோதிக்கின்றான். உங்களுக்கு சில நெருக்கமான உறவுகளையும் அமைத்திருக்கின்றான். உறவுகள் என்று வைத்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய உறவினர்களிடம் அன்பை மேற்கொள்ளுங்கள். இது ஒன்றுதான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது. குறைந்தபட்சம் உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மையை தேட வேண்டாம். குறைந்தபட்சம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய, நான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குடும்ப உறவில் நன்மை உண்டாகட்டும் என்று விரும்புங்கள். அவர்களுக்கு விரோதமாக நான் செயல்பட்டுவிட வேண்டாம் என்று விரும்புங்கள். உங்களிடம் இருப்பதிலிருந்து நீங்கள் குறைவாக கொண்டிருந்தாலும் சரி, அதிகமாக கொண்டிருந்தாலும் சரி, உரிமையுடையவர்களுக்கு அந்த உரிமைகளை கொடுங்கள். இன்னும் நீங்கள் தாராளமாக கொடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அதற்குரிய நற்கூலி பல மடங்கு அதிகமாக நமக்கு வழங்குவதற்காக வேண்டி நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். வெறுமனையை கவனித்துக் கொண்டிருக்கவில்லை. இப்பொழுதும் நாம் பேசிக் கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் இறைவனுடைய அன்பதை கொண்டுதான். அங்கு என்ன நிகழ்கிறது இப்பொழுது என்பதை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் இந்த விஷயத்தில் உங்களை மாற்றிக்கொள்ளப் போகின்றீர்களா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்காக அவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். சிறிய அளவில் உங்களுடைய குடும்பத்திற்குள் நீங்கள் மற்றவர்கள் நன்மையை நாடுங்கள். உங்களுடைய பெரிய உறவுகளுக்குள், சுற்றம் உறவுகளுக்குள் நன்மையை விரும்புங்கள். நீங்கள் உங்களுக்கே நன்மை செய்து கொள்ள முடியாது, ஆகவே நீங்கள் பிறருக்கும் நன்மைகள் செய்ய முடியாது. நன்மைகளை நீங்கள் அவர்களுக்காக விரும்ப முடியும், அவ்வளவுதான். அந்த விருப்பங்கள் உங்களுக்கு அப்பால் நீங்கள் எந்த அளவுக்கு விசாலமாக இருக்கின்றீர்களோ, மற்றவர்களும் நன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, துன்பங்கள் நீக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய நல் அறிவு பெருகுகிறது. மேலும் 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 அது பெருகுவதற்கான ஒரே வழி, உங்களிடமிருந்து எதனையும் கேட்கவில்லை, நீங்கள் உங்களுடைய உறவினர்களிடம் அன்பு பாராட்டுங்கள். அவர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தால் அவருடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் செலவும் செய்ய வேண்டும், பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். உங்கள் பொருள்களிலிருந்து நீங்கள் செலவு செய்வதன் காரணமாக பொருள்களை நாடி வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து உங்களை இறைவன் விடுவித்து உயர்த்துகின்றான். மன ரீதியான வாழ்க்கையில் அந்த மனம்தான் உங்களுடைய வாழ்க்கை என்பதை நம்மை அறிவிப்பான், நமக்கு அறிவிப்பான், அறிய செய்வான். ஒவ்வொரு விஷயத்திலும் மனம் சுகமாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய மற்ற வேலைகளுக்கு என் கைகால்கள் கூட இயங்கும். மனம் சுகமாக இல்லை என்றால் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் சரி, என் கைகால்கள் கூட சுகந்து போகும். படுத்த படுக்கை விட்டு எழுந்துவிட்டது கூட மனம் வராது. அந்த அளவுக்கு நான் சோகத்திலும் ஆகிவிடுவேன், மன அழுத்தத்திற்கும் உண்டாகிவிடுவேன். இன்னும் என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுமே அந்த மன அழுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்படும். பின்னர் நோய்களும் உருவாகின்றன. எனக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கான காரணம் என்னுடைய மனதின் சுகவீனம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை உணர வேண்டும். இறைவன் நமக்கான ஒரு சோதனை காலத்தை இப்பொழுதும் சரி நிர்ணயித்து விட்டான். மன அளவில் உங்களுக்கான நாளை வாழ்க்கையை பற்றிய ஒரு கஷ்டம் இருக்கிறது. இன்றைய வாழ்க்கையை பற்றிய கஷ்டம் நாம் நிச்சயமாக அதனை கவனிப்பதில்லை. நாளைய வாழ்க்கையை பற்றிய கஷ்டம், இன்றைய வாழ்க்கையில் எனக்கு சில கஷ்டங்கள் இருக்கின்றன, ஆனாலும் இந்த கஷ்டம் நாளைக்கு அதிகமாகிவிட்டால் இது எத்தனை காலத்திற்கு இந்த கஷ்டம் நீடிக்கும்? இது சரியா போகுமா, எவ்வளவு காலத்துக்கு நான் அனுபவிப்பேன் என்று இந்த அடிப்படையில் நாளைய வாழ்க்கையை பற்றி நான் நினைக்கின்றேன். இன்றைய வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் அமைக்கவில்லை, இப்படியே தொடர்ந்தால் என்ன ஆவது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். நாளைய வரைக்கும் நீங்கள் சென்று முடிவு வரைக்கும் சென்று இந்த கஷ்டம் எனக்கு உண்டு, இப்படித்தான் அமையும், நான் துன்பத்துக்குள்ளாவேன் என்று மனிதர்கள் கற்பித்த அறிவை கொண்டு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் கூட்டுத்தொகையில் அமைந்துவிடுகின்றீர்கள். இன்னைக்கு பற்றிருக்கிற கஷ்டத்தை தெரியல, நாளைக்கும் கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாளை வரைக்கும் உள்ள அவ்வளவு கஷ்டத்தையும் சேர்த்து நீங்கள் அனுபவிக்க மனம் தாங்குகிறது. இன்றைய வாழ்க்கையை மட்டுமே நாம் பார்க்கும் பொழுது கஷ்டம் இல்லை, நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை என்பது உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மனம் ஒன்றுதான் எல்லோருக்கும். யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, நாளைய வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்க கிடையாது. அப்படின்னு யார்கிட்ட இருக்குது? இறைவன் இருக்கு. எப்படி மறுக்கின்றோம்? அந்த நாளில் இவ்வளவு கஷ்டங்கள் அதிகமாகும் என்று இப்பொழுது கலக்கப்படுகின்றமே எந்த அடிப்படையில்? பெருமையின் அடிப்படையில். எனக்கு கொஞ்சம் கணக்கு போட தெரியும், ஒன்று ரெண்டு மூணு தெரியும், அதை வச்சு நான் கணக்கு போடுறேன், இப்படி தான் அமையும். இத்தனை நாள் கழிச்சு இன்றைக்கி இவ்வளோ வியாதி இருக்குது, கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே வருது. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அதை குறைக்கிறதுக்காக, அந்த லெவலுக்கு வாங்க. நீங்கள் முதல்ல என்னுடைய நோய்கள் நீக்கிவிடுவதற்காக நான் முயற்சி செய்கின்றேன், ஆனால் முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் முயற்சி செய்யும் பொழுது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இது போதாத உங்களுடைய அறிவு எந்த எல்லைக்கும் அது உங்களுடைய நன்மையின் பாதையில் இட்டுச் செல்லாது, ஆனால் உங்களுக்கு கேடுகளின் பாதையில் நிச்சயமாக உங்களுடைய வேதனைகளை அதிகரிக்கும் என்பது உங்களுடைய முயற்சிகளின் பலன் இல்லை என்று தெரியும் பொழுது ஏன் நாம் அதனை கவனிப்பதில்லை? தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து எனக்கு பின்னடைவு தான், இன்னும் என்னுடைய நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு தருணத்திலாவது நீங்கள் இறை பக்கம் திரும்ப வேண்டும் என்றவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் முடிவாக என்னுடைய எல்லையில் நான் எதை வைத்திருக்கின்றேனோ இப்படித்தான் இந்த முடிவு என்று அந்த முடிவுக்கு செல்லும் வரையில் இறைவன் பக்கம் நான் திரும்ப கொள்ள இல்லை. கடைசியில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம், இனிமேல் தாங்காது. இப்பொழுது எல்லோரும் ஒரே மாதிரி கடவுளை பிரார்த்திப்போம். மனம் எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று அறிந்து கொள்ளுங்கள். பெருமையின் காரணமாக மனம் மாறுபடுகின்றது. இல்லை, நாம் எல்லாம் படித்தவர்கள், நாமெல்லாம் விஞ்ஞான ரீதியாக முன்னேறிவிட்டோம், நிறைய மருந்துகளை கண்டுபிடித்து விட்டோம், நமக்கு அறிவு இருக்கின்றது, அந்த அறிவை உபயோகப்படுத்த வேண்டாம். அறிவை உபயோகப்படுத்துங்கள். ஒவ்வொரு முறையும் உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு உண்மையில் சத்தியமாக உங்களுடைய அறிவு ஆற்றல் மிக்கதாக இருக்குமானால், உயிரோட்டுப்படுத்தப்படுவதாக இருக்குமானால், அந்த உயிரை நீங்கள் படைத்திருக்கின்றீர்களா என்பதை பாருங்கள். என்னுடைய நோய்களுக்கு காரணம் உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது, பலவீனம், அதன் காரணமாக அந்த உறுப்புகள் உயிர்த்தன்மை இழந்து நோய் பற்றக்கூடிய தன்மையாக அமைகிறது. இதுதான் நோய்களுக்கு காரணம். என்னுடைய உயிரோட்டம் குறைந்து அதனுடைய சக்தி நிலை குறைந்து பலவீனமாகி நோய் பற்றக்கூடிய தன்மையை அது அடைகிறது. இதுதானே காரணம். அந்த நோய்களுக்கு காரணம் சாதாரணமாக சருகுகள் இருக்கின்றன, அது காய்ந்து உடந்து இறந்து விடுகின்றது, மரம் பற்றப்போகின்றது. ஆனால் அதில் கெட்ட சக்திகள் இருக்கும் பொழுது அந்த மரத்தில் புழுப்பூச்சிகள் உருவாக்கி சதுப்பு நிலங்களில் நிறைய கிருமிகள், நிறைய வேண்டாத உயிரினங்கள்லாம் உருவாகும். தெளிவான தண்ணியில் அது உருவாகாது, சுத்தமான மீன்கள் உருவாகும். இன்னும் சதுப்பு நிலங்களில் முதலைகளும் உருவாகும் அங்கு. அப்படியானால் என்னுடைய நோய்களுக்கு காரணம் வெறும் பலவீனம் மட்டுமல்ல, அந்த பலவீனத்தின் காரணமாக உடல் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் நீக்கப்படாமலே போகிறது, அங்கு அது பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றது. நோய்களின் காரணமாக சிதைகிறது, புழுப்பூச்சிகள் பற்ற ஆரம்பிக்கின்றன, அங்கு நோய் கிருமிகள் தொற்றுகின்றன. நீக்கிட முடியாது, உங்களுடைய கிட்ட சக்திகளை நீக்க வேண்டும். சக்தி என்ன என்பது நமக்கு தெரியாது. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சக்தி இருக்குது. கோபமாகவும் உணர்ச்சி வசமாகவும் நான் பேசுறேன் சொன்னால் இருக்கிற சக்தியை நான் அதிகமாக செலவழிக்குமா இல்லையா? கோபத்திலும் ஆத்திரத்திலும் அவசரத்திலும் நான் பேசும் பொழுது, உணர்ச்சி மயமாக பேசும் பொழுது என்னுடைய சக்தியினுடைய விலையம் பல மடங்கு அதிகமாகி, அந்த சக்தியை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலும் உணர்ச்சிகள் அதிகமாகி நீங்களும் உங்களுடைய உணர்ச்சிகளால் பாதிக்கப்படுகின்றீர்கள். சமாதானமான பேச்சுக்கு அங்கு சமாதானமான இதயம், வெளித்தனமான பேச்சுக்கு அங்கும் அதே உணர்ச்சிகள் தோன்றும். நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு கெட்ட மனதுக்கு கேடான ஒரு சமுதாயமாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நல்ல பேச்சையே பேசுங்கள் என்பது இறைவனுடைய வாக்கு. நல்ல எண்ணங்கள் இல்லாமல் பேச்சு கிடையாது. அந்த எண்ணங்களுக்கு நமக்கு ஒரு சக்தி வேண்டும். எதிரியை நான் சமாளிப்பதற்கு எனக்கு அவனை விட அதிக சக்தி வேண்டுமா குறைவானது வேண்டுமா? நான் கோபமாக பேசும்பொழுது எனக்கு நானே விரோதமாக இருக்கின்றேன். என்னுடைய சக்தி அநியாயமாக இருக்கின்றிருக்கிறது, அநியாயமாக அக்கிரமமாகும். இதனை கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு பொறுமை வேண்டுமா அல்லது இதனை வெற்றி கொள்வதற்கு இன்னும் அதிகமாக நான் என்னுடைய சக்தியை இன்னும் உணர்ச்சிவசமாக பேச வேண்டுமா, உபயோகிக்க வேண்டுமா? நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கோபமும் அவசரமும் ஆத்திரமும் கவலையும் குரோதமும் பகைமையும் எல்லாமே ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது பல பல விதமான விதாச்சாரங்களில். அதனை நான் அடக்க வேண்டுமா இல்லையா? பொறுமையை கொண்டு அடக்க முடியுமா அல்லது இன்னும் வீராவாசத்தை கொண்டு என்னை நான் அடக்க வேண்டும்? எப்படி அது சாத்தியம்? ஒரு எதிரியை நான் வெற்றி கொள்வதற்கு அந்த எதிரிக்கு என்ன பலமோ அதை விட அதிகமாக பலத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய வழிமுறை. இறைவனுடைய வழிமுறை பொறுமையாக இருக்கு. பொறுமைக்கு நிகராக வெற்றி கொள்வதற்கு எதுவும் கிடையாது. எனக்கு நானே உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் பொழுது நான் அந்த உணர்ச்சி மயத்தை கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு பொறுமை வேண்டுமே தேவை. இன்னும் உணர்ச்சி வசம் அதிகமாகி என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்று நான் நினைய முடியாது. இப்படித்தான் வீராவேசத்தோடு செயல்படக்கூடிய ஒவ்வொன்றும் உணர்ச்சி வசத்தோடு உணர்ச்சியோடு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனக்கு விரோதமாக அறிகின்றன. உங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டும் என்றால் அந்த கெட்ட சக்தியால் நீக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இறைவன் கூறுவது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவனுடைய வாக்கு அத்தியாயம் 8:65. நீங்கள் அறப்போர் புரிவதற்கு விரும்புங்கள். அறப்போர் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அறப்போர் மேற்கொள்வதற்கு நீங்கள் விரும்புங்கள். இறைவன் போரை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். வாழ் போர் அல்ல, உணர்ச்சிமயமான போர் அல்ல, வீராவேசமான போர் அல்ல. என் பாதையில் நீங்கள் போரிடுங்கள். அறப்போர் அறப்போருக்கும் வாழ் போருக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அறத்தின் வழியில் நான் போர் புரிய வேண்டும். இறைவனுடைய பாதையில் போர் புரிவது அறப்போர். உங்களுடைய பாதையில் போர் புரிவது உங்களுடைய பெருமைக்கு, உங்களுடைய அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும். நீங்கள் ஒருவரை எதிர்த்துக்கொண்டு, ஒருவரை மற்றவரை எதிர்த்துக்கொண்டு செய்யக்கூடிய போர். எந்த போரை இறைவன் விரும்புவான்? என்னுடைய வழியில் என்னை போர் செய்ய விடுங்கள் என்று விரும்புவானா? உங்களுடைய பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள், உங்களுடைய போரில் நான் உங்களை பதிவு செய்கிறேன் என்று சொல்வானா? நீங்களும் அக்கிரமக்காரர். யார் உங்களுக்கு பகைவர்களோ நீங்களும் அவர்களுக்கு பகைவர்கள். மனதின் அடிப்படையில் உங்களுக்கு மட்டுமே அவ்வளவு சுகமும் வேண்டும், உங்களுக்கு மட்டுமே அவ்வளவு சுகாதாரங்களும் வேண்டும், உங்களுக்கு மட்டுமே அவ்வளவு செல்வ செழிப்பும் வேண்டும் என்று விரும்பக்கூடிய நீங்கள் மற்ற 800 கோடி மக்களுக்கு பகைமையாக. அப்படியே ஒவ்வொருவரும் சமுதாயத்துக்கே பகைவராக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒருவரை அடித்துக் கொண்டு சாவது இறைவன் பிடிக்குமா? அல்லது பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறுகின்றான். பொறுமையாளர்களுடன் நான் இருக்கின்றேன் என்பது இறைவனுடைய வாக்கு. அத்தியாயம் 2:153. பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு 2:43. பொறுமையோடு இருப்பவர்களுடன் நான் இருக்கின்றேன். இறைவனுடைய வாக்கு. நிச்சயமாக நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அந்த பொறுமை இருக்கும் பொழுது நான் கூட இருக்கின்றேன். இனி உங்களை யார் வெல்ல முடியும்? இறைவன் என்னோடு இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய வாக்கு பொறுமையை மேற்கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். அந்த பொறுமைக்குரிய பலன், இறைவனுடைய உதவி உங்களுக்கு சமீபமாக அமைகின்றது. இப்பொழுது உங்களுக்காக போர் புரிவது யார்? இறைவனா நீங்களா? எப்பொழுது பொறுமை வேண்டும்? உணர்ச்சிவசத்தில் ஆகும் பொழுது, கோபத்தில் இருக்கும் பொழுது. அங்கு உங்களுக்கு கெட்ட சக்திகள் உங்களை அறியாமலேயே உங்களிடமிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றது, உங்களுக்கு விரோதமாக. இப்பொழுது அந்த கெட்ட சக்தி அடைக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யப் போகின்றீர்கள்? உங்களுக்கு விரோதமாக நீங்கள் உங்களுடைய கெட்ட சக்திகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அது உங்களுடைய கோபத்தின் காரணமாக. இப்பொழுது அந்த கோபத்தை அழைப்பதற்கு, விரோதத்தை அழைப்பதற்கு இன்னும் அதிகமான சக்தியை செலவு செய்யப் போகிறீர்களா? உங்களை அழிப்பதற்காக வேண்டி கோபம் அதிகமாக வேண்டுமா, கோபம் குறைய வேண்டுமா? எங்கு என்னுடைய நோய்கள் உருவாகின்றன என்பதை கவனிக்க வேண்டும். எனக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் என்னுடைய இறைவனிடம் நான் கேட்பது பொறுமையை கூடிய வேண்டும். முதலில் என்னுடைய கோபம் நீங்க வேண்டும், என்னுடைய ஆத்திரமும் என்னுடைய அவசரமும் நீங்க வேண்டும். அப்படி என்றால் நான் பிற மனிதர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய என்னுடைய பகைமையையும் வெறுப்பையும் நீக்கியாக வேண்டும். யார் மீது எனக்கு அதிகமான வெறுப்பும் பகைமையும் இருக்கிறதோ அதை நீக்க வேண்டும். கண்டிப்பாக நமக்கு பகைவர்கள் இருக்கின்றார்கள், தொழில் பகைவர்கள் இருக்கின்றார்கள், உறவு முறையில் பகைவர்கள் இருக்கின்றார்கள். நாம் ஏற்படுத்திக் கொண்டது அந்த பகைமை நான் உங்களுக்கு கேடை நினைத்தேன், நீங்கள் எனக்கு கேடு நினைத்து ஆக வேண்டும். இதில் யார் முந்திக் கொள்கின்றீர்களோ தங்களுடைய பாவத்திற்காக அவர்கள் நிச்சயமாக இதை பாக்கியம் பெற்றவர்கள். அழகான ஒரு சோதனை காலம். நாளைய வாழ்க்கை பற்றிய கவலை நீக்கப்படுகின்றது, நாளைய வாழ்க்கை பற்றிய பயம் நீக்கப்பட்டுவிட்டது, நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு அமைதி. யாருக்கு நாளைய வாழ்க்கை பற்றிய சதா அந்த கேல்குலேஷன்லேயே இருப்பாங்களோ, கணக்கில் இருக்காங்களோ, என்ன செய்யலாம், எப்படி பணத்தை புரட்டலாம், எவ்வளோ பணம் சேமிக்கலாம், எவ்வளோ தூரத்துக்கு நாம் மற்ற பேர் கொடுக்க வேண்டிய பணத்தை நம்மளே அர்ப்பணித்துக்கலாம், இதில் வாக்குவாதம், இதில் பொறாமை, இதில் போட்டி, நீயா நானும் பார்க்கக்கூடிய அந்த பெருமையும் சேர்ந்து வருது. எல்லாம் சேர்ந்து வெறுப்பும் பகைமையும் குறை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு போயிடும். நான் என்னுடைய கேடுகளில் மிதமிஞ்சு கொண்டிருக்கின்றேன். எந்த அளவுக்கு எனக்கு ஒரு அதிருப்தியானது பகைமையாக போர்க்குணமாக மாறுகின்றதோ எனக்கு என்னுடைய உறுப்புகள் நாசமடைந்து கொண்டிருக்கின்றன, நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன, என்னுடைய நல்ல சக்திகள் அவ்வளவு நிறையமாகிவிட்டன. ஆனால் என்னுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளும் தேக்கங்களும் அந்த கெட்ட சக்திகள் நீக்குவதற்கு நல்ல சக்திகள் நிறையமாகிவிட்டதன் காரணமாக, கெட்ட சக்திகள் மாறிச்சது காரணமாக கேடுகள் அதிகமாக தங்குகின்றன. இப்பொழுது நோய் பற்றுகின்றது, நோய் கிருமிகள் பற்றுகின்றன, செயலிழக்கின்றன உறுப்புகள். நாம் இன்று ஒவ்வொருவரும் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மருந்து மாத்திரைகள் வேணுமா உங்களுடைய நோய்கள் குணமாகுவதற்காக வேண்டி? நோய்கள் வரக்கூடாது இனிமேலும் என்றால் அறப்போர் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாகவே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கூடிய இந்த நிலையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாவதற்காக வேண்டி கோபத்தையும் வெறுப்பையும் பகைமையையும் போர்க்குணத்தையும் நீக்கிக் கொள்ளுங்கள். அங்கு சமாதானம் நடைபெற வேண்டும். உங்களுடைய அழகான இந்த முயற்சிக்குரிய கூலி நல்ல சக்திகள் தங்குகின்றன, கெட்ட சக்திகள் நீக்கப்படுகின்றன, நோய்கள் சுகமாகும். உங்களுக்கு விரோதமாக நீங்கள் போர்க்குறீங்கள் முதலில் பார்க்கலாம். உங்களுடைய நோய்கள், உங்களுடைய கெட்ட சக்திகளை நீக்குங்கள், உங்களை தாக்கிக் கொண்டிருக்கிற நோய்களை நீக்குங்கள். முடியுமா என்று பாருங்கள். ஒரு காலம் முடியாது, நீங்கள் சமாதானம் அடைந்தால் தவிர முடியாது. யார் மீதும் குற்றங்கள் குறைகள் இல்லாமல் இல்லை. மனித சமுதாயத்தில் ஒருத்தருக்கு கூட குறை இல்லாமல் இல்லை. நான் உங்களை ஒரு குறை சொன்னேன்னு சொன்னால் அதே குறை என்னிடம் இருக்கிறது. இந்த குறைபட்ட கண்களோடு பார்க்கும்போது குறை தெரியும், நிறைவான கண்களோடு பார்த்தா நிறைகள் மட்டுமே தெரியும். குறைகள் நீக்கப்பட்ட கண்கள் நமக்கு வேணும். அகக்கண்ணோடு நான் இணைந்திருக்க வேண்டும். அங்கு இறைவன் நன்மையை மட்டும் பேசுவான். புறக்கண்கள் சைத்தான்களுடைய பார்வை, கேடுகளை மட்டுமே பார்க்கும். அங்கு இறைவனுடைய உதவி இல்லை. என்னுடைய உண்மையின் சத்தியத்தின் பக்கம் நான் இப்பொழுது திரும்ப வேண்டியதாக இருக்கின்றேன். இந்த சத்தியத்தின் பக்கம் திரும்புவதற்கு உங்களுக்கு பொறுமை அவசியம். நீங்கள் சுகமாக வாடுங்கள். இந்த பொறுமையை நீங்கள் விரும்பும் பொழுது இந்த பொறுமையை அவ்வளோ பேருக்கும் விரும்புங்கள். மனதிற்குரிய ஒவ்வொரு நல்ல செய்தியையும் மற்றவர்களுக்காகவும் குறைந்தபட்சம் உங்களை உறவினர்களுக்காக விரும்புங்கள். நன்மையை செய்யுங்கள். இப்பொழுது நல்ல எண்ணம் வரும்பொழுது நன்மையை நிச்சயமாக நம்மை அறியாமலே நாம் செய்து கொண்டிருப்போம். அது இறைவனுடைய காரியமாக இருக்கிறது. பொறுமையாக இருக்கும் பொழுது இன்னும் பேருதவியாக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்போம். இங்கே மன நிறைவுக்கு மேல் நிறைவு உங்களை அறியாமலேயே நிகழும். எனவே உங்களுக்கு நோய்கள் கிடையாது. 60 வயதானாலும் 70 வயதானாலும் நோய்கள் கிடையாது. இருக்கும் நோய்கள் நீங்க ஆரம்பிக்கும். இது மட்டுமே தான் நோய்கள் நீங்குவதற்கான ஒரே வழியை தவிர என்னுடைய அறிவு என்ற இந்த கேடுகளை கொண்டு நான் மருந்துகளை சாப்பிட்டு என்னுடைய நோய்களை நீக்கிக் கொள்வேன் என்று கூறுவது ஒரு காலம் பொருந்தாது. ஆக யார் இதில் முந்திக் கொள்பவர்கள், நல்லறிவு வேண்டும் என்று முந்திக் கொள்பவர்கள் யார்? அத்தியாயம் 8:65 நபியே, மனிதர்களை அறப்போருக்கு ஆர்வமூட்டுகிறார்கள். எனக்கு நான் என்னுடைய தீமைகளை எதிர்த்து போர் செய்ய வேண்டுமா? வேண்டாம். அவங்களை போர் செய்யறது ஒரு பக்கம் இருக்கு, எனக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில தீமைகள் இருக்கின்றன, நோய்கள் இருக்கின்றன, கஷ்டங்கள் இருக்கின்றன, வறுமை இருக்கின்றது. இன்னும் நாளைய வாழ்க்கை வரையில் நான் என்னுடைய கஷ்டங்களை நிச்சயமாக பார்க்க முடிகின்றது, கஷ்டங்கள் நிகழும் என்று என் மனம் இன்று கவலைப்பட்டிருக்கின்றது. இது எனக்கு விரோதமான சக்திகள் என்னை ஆட்டி படைக்கின்றன, என்னை அந்த விரோதமான சூழ்நிலையின் பக்கம், எனக்கே விரோதமான சூழ்நிலையின் பக்கம் வெகு தொலைவிற்கு எடுத்து செல்கின்றன. அங்கு எனக்கு கேடுதான் என்பதை அறிவித்து நம்ப செய்து இப்பொழுது நான் நம்புகின்றேன். என்னுடைய நல்ல சக்திகள் அவ்வளவும் நீக்கப்பட்டு கெட்ட சக்தி பூத்தப்பட்டு விட்டன. எனக்கு எதிராக போர் புரியக்கூடியவன் யார் என்னை தேவை உங்களுடைய இறைவன் இருக்கின்றான். உங்களுக்கு சாதகமாக உங்களிடம் இருக்கக்கூடிய உணர்வாக இருக்கக்கூடிய உணர்ச்சிகளில் இருக்கக்கூடிய அந்த கேள்வியை நீக்கி நன்மையான உணர்வையும் உயிரோட்டத்தையும் கொடுத்து நாளைய வாழ்க்கையை தெளிவாக பார்க்கக்கூடிய இறைவனுடைய பாதையை காண்பிக்கக்கூடியவன் இருக்கின்றான். உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு செய்ய ஆரம்பியுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக. யார் மீது வெறுப்பு இருக்கின்றதோ அந்த வெறுப்பை நீங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உரியது உங்களிடம் இருக்குமானால் நீங்கள் அவர்களிடம் அதை கொடுக்க வேண்டும். கொடுக்காத வரையில் கேடுகளுக்கு மேல் கேடுகள் நிச்சயமாக உண்டு என்பதை பயந்து கொள்ளுங்கள். இறைவனுக்கு உள்ளட்சத்தோடு வாடுங்கள். அந்த இறையை அளிப்பவனுக்கு உள்ளட்சத்தோடு வாடுங்கள். இறையை அளிப்பவன் இறைவன் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய அவனுடைய பாக்கியங்களை தடுத்துவிட வேண்டாமே, அவன் நிறுத்திக் கொள்ள வேண்டாமே என்று பயப்படுங்கள். இது பயபக்தி. பொருள்களில் சைத்தான்களுடைய கூட்டாளித்தனம் இருக்கிறது, உங்களுடைய பணங்களில் இருக்கின்றது. அதனை வைத்துக் கொண்டிருக்கும் வரையில் நிச்சயமாக இறைவனுடைய அருள் சமீபமாக இருந்தாலும் உங்களை தொட முடியாத அளவுக்கு தூரமாக இருக்கின்றது. எப்பொழுது நீங்கள் செலவு செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ, கஷ்டமான நிலையிலும் என்று இல்லையே என்று சொல்வதற்கு இல்லை, இல்லையே என்றால் நீங்கள் நேரம் நீங்கள் செத்து போயிருப்பீர்கள் அவ்விதமாக. அதிலிருந்து கொஞ்சம் கொடுப்பதன் காரணமாக பெரும் பலம் நிகழ்ந்துவிடப் போவதில்லை, ஆனால் இறைவனுடைய கணக்கில் அது மாபெரும் ஆற்றல் உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த ஒரு சைகைக்காக செயல்கள் கூட இல்லை, சின்ன ஒரு சைகை, நானும் செலவு செய்கின்றேன் என்று இறைவனுக்காக வேண்டி என் மனதில் வெறுப்பையும் கோபத்தையும் முதலில் நீக்கிக் கொள்ளுங்கள். பிறகு இது தர்மமான செயலாகும். என்னுடைய உறவுகளுக்கு மத்தியில், என்னுடைய நட்புறவுகளுக்கு மத்தியில், என்னுடைய பங்காளிகளுக்கு மத்தியில் நான் என் பெரிய ஒரு மனக்கசப்பு வைத்துக் கொண்டு ஒரு நல்ல காரியம், நிச்சயமாக அது நல்ல காரியம் இல்லை. இதை நீக்கிக் கொள்வதற்கு சங்கடமாக இருக்கிறதா? ஆனால் இறைவனுக்கு பிடித்திருக்கிறது. 42:23, நீங்கள் உங்களுடைய இறைவனர்களிடம் அன்பு பாராட்ட வேண்டும் என்பதை தவிர உங்களிடம் நான் எந்த குறையும் கேட்கவில்லை. இது கஷ்டமா? என்னிடம் கேளுங்கள், நான் தருகிறேன் உங்களுக்கு, அதனை நீங்கள் கேட்பதும் இல்லை. ஆனால் நீங்கள் என்னிடம் கேட்பதெல்லாம் பணம் 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 என்ற ஒன்றை தவிர, பணம் வேண்டுமென்றால் நிச்சயமாக நான் என் குணக்கேடுகளுக்கு ஆதாரம் தவிர இந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது. இறைவனுடைய மாபெரும் அழகான உயர்வான அந்த குணங்கள் அனைத்தையும் நான் விட வேண்டும். பிறகு எப்படி எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இடையே பிரார்த்தனையின் மூலமாக கூட தொடர்பு ஏற்பட முடியும்? எப்படி நான் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றன, அங்கே எனக்கு விமோசனம் இருக்கிறது என்று பூசாரிகளை நம்பி? ஏன் உள்ளத்தில் அந்த தூய்மையும் அந்த பயமும் இல்லை? இறைவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களோடு நான் இருக்கின்றேன், பொறுமையாளர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இனி நமக்கு என்ன கேடு வந்துவிடும்? ஆனால் கேடுகள் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என் இறைவனை நான் விலக்கிவிட்டேன். ஏன் விலக்கிவிட்டேன்? பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்? என்னுடைய வீராவேசத்தை காட்ட வேண்டும் என்னுடைய பகைவர்களுக்கு. யாருடைய பகைவர்கள்? என்னுடைய நெருங்கிய உறவினர்கள். இதற்கு மேல் நான் கேடுகளை சம்பாதிப்பதற்கு என்ன இருக்கிறது? நான் உதவி செய்ய வேண்டாம், நீங்கள் என்னுடைய உறவினராக இருக்கலாம், நான் உதவி செய்ய வேண்டாம், ஆனால் நீங்கள் கிட வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். அது போதும். நீங்கள் துன்பத்திற்குள்ளாக வேண்டும் என்று நான் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். அது போதும். இறைவனுக்கு இறைவன் மனிதன் மீது அனுபவிக்கவன். உங்கள் முன்பாக நீங்கள் யார் செத்தொழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவர்கள் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் உங்களுடைய விருப்பத்திற்கும் உங்களுடைய விருப்பத்துக்கும் மீறிய ஒரு செயலை கொண்டு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி என்றால் நீங்கள் ஒருவரை வெறுக்கின்றீர்கள், அவர்களை இறைவன் விரும்பிக் கொண்டிருக்கின்றான் வாழ வேண்டும் என்று. உங்களிடம் இருக்கக்கூடிய விருப்பம் அவர்களிடம் இல்லை. உங்களையே வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனை நான் வாழ வைக்க மாட்டேன். இது இறைவனுடைய கேள்வி. யாரை விட்டேனா பார் என்று நீங்கள் இருக்கின்றீர்களோ, அவ்வளவு கோபத்தில் இருக்கின்றீர்களோ, ஆனால் யாரை நீங்கள் கருவறுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த அளவுக்கு கோபம் கண்டிப்பில்லை. இதில் யார் நன்மையாளர்கள்? யார் இறைவன் வாழவிப்பான்? யார் மீது அதிகமாக அன்பு கொண்டிருப்பான்? நிச்சயமாக யார் மீது நான் அளவுக்கு அதிகமாக கோபம் கொண்டிருக்கின்றனோ ஆனால் அவருக்கு அவ்வளவு கோபம் என்னது இல்லையோ, அவர்கள் மீது இறைவன் ஆட்டப்பட்டிருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது நான் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கோபமானது இறைவனுக்கு விரோதமாக நான் நடக்கக்கூடிய செயலா இல்லையா? நான் அவரை பகைத்துக் கொண்டிருக்கிறேனா அல்லது என் இறைவனை நான் பகைக்கின்றேன்? நேரடியாக எனக்கும் இறைவனுக்குடைய போர் இதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் இன்றும் கூட நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இடையே, நட்புறவுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பையும் மனக்கொதிப்பையும் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நோய்களிலிருந்து இன்று இப்பொழுது நீங்கள் விடுதலை பெற வேண்டும். இந்த எண்ணத்தில் இருப்பதன் காரணமாக, அமைதி இருப்பதன் காரணமாக யாருக்கும் எந்த விதமான கேடும் வேண்டாம் என்று இறைவனுடைய அந்த மாபெரும் ஆற்றலை உணர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கும் காரணமாக அவர்களுக்கு யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ மற்றவர்கள் மீது ஒரு அழகான பிடிமானம் இருக்கின்றது, ஒரு அழகான நிறைவான செயலாற்றல் இருக்கின்றது. இது இறை வழிமருத்துவம். இறைவனுடைய பாதையில் எந்த அளவுக்கு நீங்கள் மனம் அமைதி கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த அளவுக்கு யார் மீது வெறுப்பிருக்கின்றதோ அது நீக்கப்பட்டுவிட்டதோ, இனி உங்களுடைய ஒரு எண்ணத்திற்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில நோய்கள் நீங்கள் மனம் எல்லோருக்கும் சமமானது. மனதில் இருக்கக்கூடிய உறுதிக்கும் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு நிகராக உங்களுடைய கை நாள்கள் இருக்கக்கூடிய அந்த தென்று ஒருபோதும் செயல்பட்டு வராது. ஒருபோதும் அது ஒரு சமமான மனதிற்கு நிகரான ஒரு எதிரியோ அல்லது மதிக்கிறான ஒரு பொருளோ இதே ஆற்றலுக்குரிய சமமானதோ கிடையாது. நிச்சயமாக ரெண்டு பேர் வேறான். உங்களுடைய கை கால்களில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் என் மனதிற்கு ஆற்றலும் மனைக்கு மடுவுக்கு முடியும். இந்த ஆற்றலுக்கு முன்பாக உங்களுடைய பொருள் அடிப்படையிலான எந்த ஆற்றலும் நிற்காது. இன்று அணு ஆயுத போர் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு பட்டன் அமுக்கும் பொழுது அடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்பொழுது நாம் எப்படி இதனை நிகழ்த்த வேண்டும்? இந்த போர் எப்படி வெல்வது? கோபத்தின் காரணமாக இந்த போரை வெல்ல முடியுமா? அடக்கத்தின் அமைதியின் காரணமாகவும் பொறுமையின் காரணமாகவும் நல்லெண்ணம் காரணமாகவும் இது நிகழாமல் தடுக்க முடியுமா? இந்த அணு ஆயுதங்களை அடக்கி வைத்திருப்பது உங்களுடைய பணிவும் பொறுமையும் இரையாற்றலும். இந்த ரெண்டும் தான் இரையாற்றலும். இதுவா அல்லது உங்களுடைய வீராவசமான நானும் போடுவேன் நீயும் போடு உண்டை எங்கே போடு நான் உண்டை போவன் போடுறேன் போட முடியுமா? அதற்கு பெயர் போரா? இறைவன் உங்களிடம் கேட்கின்றான், நீங்க போர்ல வெற்றி கொள்ளணுமா போரை வெற்றி கொள்ளணுமா? நல்லறிவு வந்தா போரை வெற்றி கொள்ள, போர்ல மாட்டிட்டு நீயும் சாவு நானும் சாவு பாக்கி இருக்கிறவங்க யாரும் அவங்க தான் வெற்றி விட்டாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த வகையான மனிதனுடைய கெட்ட வழிகளை விட்டு விலகுங்கள். போரில் நீங்கள் வெல்லக்கூடாது, போரை வெல்ல வேண்டும். அமைதியை தவிர வழி கிடையாது. ஒவ்வொரு போர்க்குணமும் நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கோபாவேசமும் நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். இதனை நான் நீக்க வேண்டும். கெட்ட சக்திகள், நல்ல சக்தி அவ்வளவு கெட்ட சக்திகளை மகிழ் கொண்டிருக்கின்றன. நான் பேசும் பொழுது கோபமாக பேசும் பொழுது என்னுடைய சொந்த சக்தி தான் விரயமாகும். எப்படி? கெட்ட சக்திகளை மகிழ்ந்தது. அப்படியானால் எந்த அளவுக்கு நோய் கிருமிகள் உள்ளுக்குள் தங்கக்கூடிய கெட்ட சக்திகள் தங்குகின்றன என்பதை கணிக்கும். அது கேடுகளை நீக்க முடியாது. உண்மையில் நல்ல சக்தியாக இருக்கும் பொழுது என்னுடைய கழிவுகளையும் கேடுகளையும் நீக்குவதற்கு உதவும், நன்மைகளை கிரகிப்பதற்கு உதவும். இந்த நன்மை அவ்வளவும் கெட்ட சக்தியாக மாற்றிய பிறகு நன்மையை கிரகிக்க முடியாது, தீமைகளை நீக்க முடியாது. நீங்கள் நோய் வாய்ப்பட்டவர். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வைப்பீர்கள். துருதுரும் இருக்கிறது, கோபம் வரும், ஆத்திரம் வருது, நிறைய இறைவனிடம் பாவம் கேட்க வேண்டியிருக்கின்றது. நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டது தான் அது. பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த கேள்விகள் தான் இன்னும் காலங்கள் நிறைய இருக்கின்றன. அதற்கான சோதனை காலம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த கோபம் கூடாது, அவசரம் கூடாது, ஆத்திரம் கூடாது, அந்த குறும்புத்தனமும் கூடாது. என் இறைவனே என்று கதறுங்கள். உங்கள் முன்பாக என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் காப்பாற்றுவாயாக. நிச்சயமாக செய்தான் வந்துவிட்டு ஒவ்வொரு முறையும் கோபம் கொள்ளும்படும். பயப்படுங்கள். உள்ளட்சத்தோடு உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொண்டு வாருங்கள். யாருக்கும் கோபம் அதிகமாக்குமானால் அடக்க வேண்டும். அவர்களுக்கு பிடித்தாலும் சரி, அவர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் சரி அடக்க வேண்டும். மற்றவர்களை பற்றிய குறை கூறும் எண்ணம் இருக்குமானால் இன்னும் பயப்பட வேண்டும். எனக்கு குறை காணும் நோக்கம் இருக்கின்றது. காரணம் பெருமை. உங்களிடம் அந்த குறை இருப்பதன் காரணமாக தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதுல யாரு பெருசு யாரு சின்னது? குறை காண்றவங்கள்ட்ட அதிகமாக குறை இருக்கும். தப்பு பார்க்கிறவங்கள்ட்ட வந்து அந்த தப்புல கருத்து இருக்குமா இல்லையா, இது தப்பு பார்த்தேன்னு பார்க்கறதுக்கு, அது நுணுக்கமா பார்க்கறதுக்கு. சின்ன சின்ன விஷயத்த கூட நான் பெருசாக இருப்பேன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு நான் அதை பேசப்பட்டனா இருக்கணும் என்ற குறைகள்ல அந்த குறையை பார்க்கறதுக்கு. நாம் அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை கண்காணித்தவனாக இருக்கின்றான். போருக்கு ஆர்வமட்டுகளாக பொறுமையுடையவர்கள் உங்களில் 10 பேர் இருக்கிறீர்களானால் 100 பேர்களை நீங்கள் சமாளிக்க முடியும். உங்களில் 1000 பேர் இருக்கிறீர்களானால் 2000 பேரை நீங்கள் சமாளிக்க முடியும். உங்களுடைய பொறுமைக்கு 65 அத்தியாயம் 65 66 உங்களில் 20 பேர் இருப்பீர்களானால் 200 பேரை நீங்கள் சமாளிக்க. ஆக உங்களுடைய பொறுமைக்கு தீமையை 10 மடங்கு அதிகமாக வெல்லக்கூடிய குணம் இருக்கின்றது. ஏனென்றால் பொறுமையாளர்களுடன் நான் இருக்கின்றேன். இப்பொழுது பொறுமையை கேட்டால் வாழ்க்கை முழுமைக்கும் எந்த நோயும் இல்லாமல் இருக்க முடியுமா? அவசரத்திற்கு என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். ஆக்கிரமித்தால் என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். கோபப்பட்டால் என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். ஒவ்வொரு கெட்ட குணத்திற்கும் பொறுமை ஒன்றுதான் அதை வெல்லக்கூடிய ஒரே ஆயுதம். இந்த பொறுமைக்கு நிகராக இன்று உங்களுடைய நிலைமை மாறுவதற்கு, இன்று முதல் என்றென்றைக்குமே மாறுவதற்கு இதற்கு மேல் ஒரு அழகான பாதை கிடையாது. அந்த பொறுமைக்கு உரிய நற்கூலி உங்களுக்கு முழுமையாக வேண்டுமென்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பணம் என்ற ஒன்று, அதை கொண்டு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீக்கப்பட வேண்டும். செலவு செய்ய ஆரம்பியுங்கள். உங்களுடைய கவலை நீங்கும். இது நாளைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த கவலையை கொண்டு இன்னும் பணம் சேகரித்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த கவலையை நீக்கிவிடும். உங்களுக்கான வருமானம் பெருக ஆரம்பிக்கும். உங்களுக்கான உயிரோட்டம் உங்களுடைய உடல்நிலையை தேற்றி கொண்டு வரும். இனி உங்களுடைய கிரகிக்கும் தன்மை, இறைவனுடைய வாக்குகளை கிரகிக்கும் தன்மை அதிகமாகும். இந்த கிரகத்தில் உயிரோட்டம் நடைபெறும், உறுதிப்படும். இந்த உயிரோட்டத்திலும் உறுதிப்பட்ட நிலையிலும் உங்களுக்கு வானங்கள் முதலாக பூமி வரையிலும் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வரும். இறைவனுடைய ஆற்றலின்படி வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும். இது இறைவன் மீது ஆணையாக சத்தியமான உண்மை. இறைவன் உங்களுக்கு என்று அறிவுறுத்துவதெல்லாம் அறப்போருக்கு தயாராகுங்கள். ஜிஹாத் புனித போர். வாழ்போரா அறப்போரா? பொறுமைக்குரிய போரா? எது புனித போர்? அடிச்சுட்டு சாவுறதா அல்லது ரெண்டு பேருமே வாழ்றதா, எது புனித போர்? போரை வெல்றதா போர்ல வெல்றதா, எது புனித போர்? இறைவன் உங்களுக்காக போரி புரிய வேண்டுமா, ஷைத்தான் உங்களை முன்னின்று வழிநடத்த முடியுமா, எது போர்? உங்களிடம் பெருமையும் கோபமும் இருந்தால் அது ஷைத்தானை வேணுமா இல்லையா? அவனுக்கும் ஆவேசம் உங்களுக்கும் ஆவேசம், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஷைத்தான்களா இல்லையா? பொறுமையோடு இருக்கும் பொழுது உங்களிடம் வானவர்த்தர்கள் இறங்குகின்றார்கள், இறைவனுடைய உதவி வருகின்றது. இந்த பொறுமைக்கு நிகராக அந்த எவ்வளவு எதிர்ப்பதற்கு இருந்தாலும் சரி, எவ்வளவு வீராவேசம் இருந்தாலும் சரி, போர் தளவாடங்கள் எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் சரி, அதற்கு உபயோகமே இல்லாமல் போகும். எதனை நீங்கள் விரும்புவீர்கள்? இந்த மனிதர்கள் கூறிக்கொண்டிருக்கிற ஜிஹாதுங்கிற போரில் நீங்கள் சேரப்படுறீங்களா? வெறித்தனமான தீவிரவாதத்தோடு சேரப்படுறீங்களா? உங்களை அடக்கிக் கொண்டு பொறுமையை பெரியவர்களாகவும் சகிப்புத்தன்மையுடையவர்களாகவும் இறைவனுடைய உதவி நாடியவர்களாகவும் போரை வெல்லக்கூடிய அந்த மகத்தான பண்புகளை கொண்டு மாற்றிக்கொண்டு விலகப் போகின்றீர்களா? உலகத்துக்கு மாதிரியாக ஜிஹாத் என்பது அறப்போ பொறுமையை கொண்டு போர் செய்வது, இறைவனை போர் செய்ய விடுவது, நீங்கள் போடுவதல்ல. பொறுமையாளர்களுடன் நான் இருக்கின்றேன் என்று இறைவன் கூறும்பொழுது இறைவன் உங்களுக்காக போரிடுகின்றான். உங்களுடைய பாதையில் அவன் போடுவான்னா அவனுடைய பாதை வேற, அவனுடைய பாதை வேறு. உங்களுடைய போர் அசிங்கமானது, அவனுடைய போர் அழகானது. உங்களுடைய போர் அழிக்கக்கூடியது, அவனுடைய போர் வாழவிக்கக்கூடியது. உங்களுடைய போர் மனக்கசப்பை ஜென்மா ஜென்மத்திற்கும் உலகம் முடியும் நாள் வரையில் உங்களுக்குள் பகைமை ஏற்படுத்தக்கூடியது. அவனுக்கோ என்று உங்களுக்கு மனக்கசப்பு ஆரம்பித்ததோ அந்த நாட்களிலிருந்து இறுதி நாள் வரையிலும் உங்களுக்குரிய நேசத்தை விளைவிக்கக்கூடியது. எது வேண்டும்? யார் உங்களுக்காக போர் செய்ய வேண்டும்? புனித போர் என்பது எது? சூசைட் பாம், கெட்ட சைத்தான்களுடைய போர். இவர்கள் மனித சமுதாயத்திற்கு லாயப்பெற்றவர்கள். எப்ப கையில ஆயுதத்தை எடுத்தாலும் சைத்தான். வல்லரசுகளாக இருக்கக்கூடியவர்களும் சைத்தான்களை பாதிப்பிக்கின்றார்கள். சின்ன கூட்டம் இருந்தாலும் சரி, அவர்களும் சைத்தான்களுக்கு ஆயுதங்களை எடுத்துட்டு இருக்காங்க. வீராவேசத்தோட கோபத்தோட தன்னை இழந்தவர்களாக போய் நிற்கிறாங்க. இறைவனிடமிருந்து சொல்லக்கூடிய அறப்போர் இந்த 8:65, 8:66 உங்களுக்காக சொல்லப்படுகிறது. உங்களிடம் பொறுமைக்குரிய குணம் இருக்குமானால் 10 பேரை நீங்கள் சமாளிக்க முடியும். ஆனால் பலகீனமாக இருக்கிறீர்கள் என்றால் குறைஞ்சபட்சம் 2 பேரை சமாளிக்க முடியும். அது 8:66. உங்களுடைய 100 பேர் இருந்தால் 1000 பேரை வெற்றிக்கொள்ள முடியும். பொறுமை அதிகமாக இருந்தால், பொறுமையில் பலகீனம் இருக்குமானால் 8:66 நீங்கள் 1000 பேர் இருந்தால் 2000 பேரை சமாளிக்க முடியும். 2 மடங்கு அந்த மாதிரியான வெற்றி. ஏனென்றால் உங்களுடைய பொறுமைக்கு போர் கிடையாது, போரை நிர்மூலமாக்கப்படுகிறார், போரை தகர்க்கப்படுகிறார்கள். ஆக யுத்தம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு பொருள் ஆயுதங்கள் கொண்டு, போர்க்குணம் கொண்டு, வீராவேசத்தை கொண்டு, ஆத்திரத்தை கொண்டு, ஆவேசத்தை கொண்டு நிகழ்த்துவதில்லை. பொறுமையை கொண்டு, இன்னும் சகிப்புத்தன்மையை கொண்டு. உங்களுக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட வேண்டாம். உங்களிடம் நோய்கள் இல்லை, இந்த கோபமும் ஆத்திரமும் பிறர் மீது உள்ள மனக்கசப்பும் உங்களுடைய நல்ல சக்தியெல்லாம் கெட்ட சக்தியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. சுகமான அழகான செய்திகளை கிரகிப்பது பதிலாக கெட்ட சக்திகளை கிரகித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் சுகமாக வாழ்வதற்கு அடிப்படை உங்களை நோய்கள் என்று நீங்க வேண்டும். இங்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை ஆம் என்று எப்பொழுது உங்களுடைய மனம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றதோ இந்த நிமிடம் உங்களுடைய நோய்கள் சுகமாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை நம்புங்கள். அடிப்படையும் காரணத்தையும் குறிக்கொண்டிருக்கின்றேன். நல்ல சக்திகள் உயிர் சக்தி, கெட்ட சக்தியாக விரயமாகிக் கொண்டிருக்கின்றது. உங்களிடம் கோபதாபங்கள் இருக்கும் வரையில் உங்களுடைய நோய்கள் போகப் போவதில்லை, சீராகப் போவதில்லை. இன்னும் மற்ற பேர் மீது குறையும் மனக்கசப்பு கொண்டிருக்கும் வரையில் உங்களுடைய கசப்பான அனுபவங்கள் தொடரும். இறைவனுக்காக நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், மன்னித்து விடுங்கள். உங்களுடைய பொருள்களிலிருந்து செலவு செய்யுங்கள். பொருளின் அடிப்படையை கொண்டு மட்டும்தான் இந்த சைத்தான குணங்கள் ஆரம்பமாகின. இறுதியாக உங்களுடைய பொருள்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். இரண்டுமே இல்லையே, சனியின் தொலையிட்டு ஒன்று கொஞ்சம் கொடுங்க பரவாயில்ல. உங்களுடைய பொருள்களிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரையில், உங்களுடைய மனதிலுடைய கசப்புத்தன்மை நீக்கிக் கொண்டு நீங்கள் செலவு செய்யும் வரையில் உங்களுடைய நோய்கள் குணமாகாது. ஆனாலும் நீங்கள் இந்த மனக்கசப்பை நீக்கிக் கொள்ளாமல் எவ்வளவு பொருள் செலவு செய்தாலும் சரி, நீங்கள் குணமாக போவதில்லை. பொருள்களும் வீணாகும், உங்களுடைய நோய்களும் குணமாகாது. மேலும் நீங்கள் சபிக்கப்பட்ட மக்களாகவே, பிறரால் தூற்றப்பட்ட மக்களாகவே நீங்கள் மரணிப்பீர்கள். அந்த மரணம் நல்ல மரணம் அல்ல. உங்களுக்கான சோதனை காலம் நீங்கள் திருந்துவதற்காக இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நோயும் ஒரு குறிப்பிட்ட அளவின்படி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொறுமையை கேள், உங்களுடைய மனக்கசப்புகளை நீக்குங்கள், அறவே நீக்குங்கள். அடுத்தவங்களுக்கு என் மேலே எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு அனுமணம் கூட கோபம் இருக்கக்கூடாது. எப்பொழுது இறைவன் கூறுகின்றான், 3:125, யாரை நீங்க பகைவர்கள் சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த பகைவர்கள் உங்கள் மீது வேகமாக வந்து பாய்ந்த போதிலும் அவர்கள் உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு சிறுத்தையும் செய்துவிட முடியாது. நம்பிக்கை கொள்ளுங்கள். 3:125 பகைவர்கள் உங்கள் மீது இந்த கணமே வேகமாக வந்து பாய்ந்த போதிலும் அவர்களுடைய பொறுப்புணர்கள் நீக்கப்பட்டு விட்டன. காரணம், இங்கு நான் இருக்கின்றேன். பொறுமையோடு இருப்பதன் காரணம், பொறுமையை வேண்டியதன் காரணமாக, இந்த பொறுமையை நான் விரும்பும் பொழுது இதற்கு முன்னுதாரணமாக இதற்கு அவன் முக்கியமான அனுமதி அளிக்கின்றான், முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றான். இதற்குத்தான் முதல் அனுமதி. இந்த பொறுமைக்குத்தான் முதலாவது நான் செய்தி சாய்க்கின்றேன். இறைவனுடைய உதவி வருகின்றான். அந்த பொறுமைக்கு முன்பாக மனக்கசப்பு வேண்டாம். இது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய ஆற்றலை நீங்கள் விதைப்பதற்கு முன்பாக கெட்ட சக்திகள் நீக்கிக் கொள்ளுங்கள். தூய்மையாக இருந்தால் தவிர நீங்கள் அவனை நெருங்க முடியாது. என்னுடைய கெட்ட சக்திகள் நீக்கப்பட்டால் தவிர அவனை நான் நெருங்க முடியாது. ஆக உங்களுடைய தீமைகள் உங்களிடமிருந்து நீங்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்களை இரண்டு திரும்புங்கள். என் இறைவனே, கோபதாபங்களில் இருந்தும் மனக்கசப்புகளில் இருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கள். வேண்டாம், நோய்கள் உங்களை விட்டும் நீங்க வேண்டும் என்று இப்பொழுது இந்த கடமை. பகைவர்கள் வந்து உங்கள் மீது பாய்வது இருக்கட்டும், உங்களுடைய போர்க்குணங்கள் உங்களை பாய்ந்து உங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றதே, அதை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள். கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், நெருங்கி உறவினர்கள், தூரத்து உறவினர்கள், இவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த மனக்கசப்பை இருந்தால் நீக்கிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் அனுமதியை கொண்டு, பொறுமையை குடிவினை என்று கேளுங்கள். இதற்கு நிகரான பெரும் பாக்கியம் கிடையாது. பொறுமையை நான் விரும்பக்கூடிய இந்த அழகான ஒரு பிரார்த்தனைக்கு நிகரான வேறு பிரார்த்தனை இல்லை. இனிமேல் எனக்கு நோய் இருக்கிறது என்று சொல்லி தெரியாது. கேடுகளுக்கு மேல் கேடுகள், நோயை நீக்கக்கூடிய தெளிவான பாதை அறிவிக்கப்பட்டுவிட்டது. இதற்கு அப்பாடும் நோய்கள் இருக்கின்றன. ஊர் மக்கள், உலக மக்களை நான் கேட்கின்றேன், இந்த டாக்டர்கிட்ட போகலாம், இந்த விதமான மருத்துவத்தை ஏற்படுத்திக்கொள்ளலாம், இந்த பக்குவத்தையும் மேற்கொள்ளலாம், இந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம், இந்த பத்தியங்களை மேற்கொள்ளலாம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு கேடான தீமையாக மனித அறிவின் பக்கம் செல்ல வேண்டாம். மனதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலை காரணம் உங்களுடைய நோய்கள். சக்தியை உங்களுடைய மருந்துகளை கொண்டு இன்னும் மோசமாக்க முடியுமே தவிர, கேடாக்க முடியுமே தவிர அதுக்கு உயிரோட்டம் கொடுக்க முடியாது. மருந்துகள் உயிரோட்டத்தை பாதிக்கும். உங்களுடைய மருந்துகளை கொண்டு நான் உயிர் வாழ்வேன் என்று குறிக்கொண்டிருக்கின்றீர்கள். சைத்தானுடைய அறிவுரை, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், மனக்கசப்பை நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொருள்களிலிருந்து ஒன்று கொஞ்சம் பாக்கி இருக்குது நான் சாப்பிட்றதுக்குன்னு, அதிலிருந்து கொஞ்சம் செலவு செய்யுங்க. நிச்சயமாக இந்த முயற்சி போதும். நீங்கள் அவனுக்காக முற்படுகின்றீர்கள் என்ற அந்த சமிக்ஞையை காட்டுங்கள். அந்த அறிகுறியை அவனுக்கு காட்டுங்கள் போதும். மனத்தின் தூய்மையோடு, அந்த மன தூய்மைக்காக இரண்டு பக்கத்தில் நிச்சயமாக இன்று என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. இதுவரையில் இருந்த வாழ்க்கையை விட ஒரு உயர்வான நிலைக்கு மாறுகிறது. அப்படி என்றால் உங்களுடைய நிலையும் சேர்ந்துதான். ஏனென்றால் எனக்கு மட்டுமே நான் எதனையும் கேட்பதில்லை, எல்லாருக்கும் கேட்பது. ஒரு மனம் தான் அவ்வளவு இருக்கும், பல மனங்கள் கிடையாது. நல்லதாக இருக்கும் பொழுது உலகத்தால் அகிலத்தால் அவ்வளவு இருக்கும் கேளுங்கள். இறைவனுடைய வாக்கு எது? இது அகிலத்தாருக்கெல்லாம் நல்ல உபதேசம். இறைவனுடைய அகிலங்களின் இறைவன் அல்லாவுக்கு எல்லா புகழும் இந்த வழியை காண்பித்ததற்காக வேண்டி அவன் அளவற்ற அல்லாதன், நிகழில்லாத இலக்கமுடையவன், தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் தான். இப்பொழுது எனக்காக நான் எதனை அவன் விரும்பினேனோ, தீர்வாக எதனை அமைத்தானோ, அந்த தீர்வை உறுதிப்படுத்துபவன் அவன் தான் தீர்ப்பு நாளின் அதிபதி. எங்களுக்கு நேர்வழியை நீ அறிவிப்பாயாக, இன்னமும் அதை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. யார் மீது இருந்து அருள் கொண்டாயோ அந்த பாதையை காட்டு. யாரை நீ கைவிட்டு விட்டாயோ அந்த வழியிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள். நிச்சயமாக உன்னிடமே நான் திரும்புகின்றேன் என்ற இந்த சத்தியத்தையும் உண்மையையும் கொண்டு இன்று நம்முடைய வாழ்க்கையை, புதிய வாழ்க்கையாக ஆரம்பிப்போம்.